ஆகஸ்ட் 2011. எழுத்தாளர் அழகிய சிங்கர் அவர்களின் சிறுகதை புரியாத பிரச்சினை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பத்மநாபனிடமிருந்து ஃபோன் வந்தது. ஆச்சரியமாக இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக பத்மநாபனிடமிருந்து ஃபோன் வரவே இல்லை. அவர் பதவி மாற்றம் பெற்று பந்தநல்லூருக்கு சென்ற பிறகு என்னுடன் தொடர்பு கொள்ளவில்லை. சென்னையில் இருக்கும்போது நானும் அவரும் முக்கியமான நண்பர்கள். எல்லா இடங்களுக்கும் ஒன்றாக போய்விட்டு ஒன்றாக வருவோம். மேலும் நாங்கள் இருவரும் மேற்கு மாம்பலத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் நானும் அவர் குடும்பமும் மேற்கு மாம்பலத்தில் தான் இருக்கிறோம். அவர் மட்டும் பந்தநல்லூரில் இருக்கிறார். உண்மையில் பந்தநல்லூர் கிட்டத்தட்ட மயிலாடுதுறையிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மயிலாடுதுறையில் அவர் தங்கியிருக்கிறார். நான் தலைமை அலுவலகத்தில் சுருக்கெழுத்தாளராக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். பத்மநாபனை பிறகு ஒரு முறைதான் பார்த்தேன். சற்று இழைத்து இருந்தார். அப்போது ரொம்ப நேரம் அவருடன் பேச முடியவில்லை. எங்கள் அலுவலக விதிப்படி தமிழ்நாட்டிற்குள் ஒருவர் மாற்றல் பெற்று போனால் அவர் எந்த இடத்திற்கு போகிறார்களோ அங்கேயே இருக்க வேண்டும். உண்மையில் பத்மநாபன் போன பிறகு எனக்கு கை உடைந்த மாதிரி ஆகிவிட்டது. நாங்கள் இருவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சரவணா ஹோட்டலில் காப்பியும் பொங்கலும் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். பத்மநாபன் இல்லாமல் எனக்கு தனியாக அங்கு போக பிடிக்கவில்லை. பத்மநாபனை நான் மறந்தே விட்டேன். திடீரென்று அவர் குரலை கேட்டவுடன் எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். அதுவும் காலை நேரத்தில். என்ன பத்மநாபன், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? சென்னைக்கு வந்து விட்டீர்களா? வந்துவிட்டேன். டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் வந்து 1 மாதம்தான் ஆகிறது. எங்கே இருக்கிறீர்கள்? ஹஸ்தினாபுரம். சொல்லவே இல்லையே. என்னத்தை சொல்வது, டெம்பரரி தானே. ஆமாம். உங்க பெண் பெயர் என்ன? ஏன், சுருதிதானே? ஆமாம். என்ன பண்றா? பிடெக் எம்ஐடியில பண்றா. நினைச்சது சரியா போச்சு. என்ன நினைச்சீங்க? சுட்டி மாதிரி ஒரு பெண் இருந்தால் அவளாக இருக்குமோன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. அவளுக்கு என்னை அடையாளம் தெரியலை. நாம தானே அடிக்கடி பார்த்துப்போம். இந்த காலத்து பசங்களுக்கு எங்கே அடையாளம் தெரிய போறது? நான் சொல்ல வந்தது வேற விஷயம். நீங்க சீரியஸா கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு ஆபீஸ் 8:30 மணிக்கு. நான் மாம்பழத்திலிருந்து காலையிலேயே 7:30க்கெல்லாம் ஓடணும். டெய்லி ஓடுறேன். நான் போற சமயம் எம்ஐடியில் படிக்கிற பசங்களும் போவாங்க. ஒரே கூட்டமா இருக்கும். அங்கே படிக்கிற ஆண்களும் பெண்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிந்தே போவாங்க. தினமும் உங்க பொண்ணு சுடியை பாக்குறேன். நான் உங்க ஃப்ரெண்டுங்கிறதே அவளுக்கு தெரியலை. அவளை சுத்தி 4-5 ஆம்பளை பசங்க, எல்லாம் படிக்கிற பசங்க. அந்த கண்ணராவியை நானே சொல்ல விரும்பலை. அந்த பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சுதிகிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க. யாராவது ஒரு பையன் அவள் தோள் மேல கூட கையை போடுவான். ஒருத்தன் கண்ணத்துல கிஸ் பண்றான். சுதிகிட்ட சொல்றான், உதட்டுலதான் பண்ணக்கூடாதாம். கேட்க சகிக்கல. பத்மநாபன் சொன்னதை கேட்டவுடன் எனக்கு சுரேர் என்றிருந்தது. என்ன பத்மநாபன் சொல்றீங்கன்னு சத்தம் போட்டு கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கடந்த 1 வாரமா எனக்கு தயக்கமா இருந்தது. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு. இதை எப்படியாவது தடுக்கணும். நீங்க உங்க பெண்ணு கிட்ட எதுவும் பேசாமல் இதை எப்படியாவது டீல் பண்ணணும். ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். பத்மநாபன், ரொம்ப நன்றி. இதை எப்படியாவது சரி செய்யணும். சுடி நல்ல பொண்ணு, கொஞ்சம் வெகுளி. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு உதவி செய்யணும். பத்மநாபனுடன் பேசிய விஷயத்தை வீட்டில் யாரிடமும் சொல்லவில்லை. மனைவியிடம் சொன்னால் தேவையில்லாமல் கவலைப்படுவாள். அன்று முழுதும் சங்கடமாக இருந்தது. மாலையில் சுதி காலேஜ் போயிட்டு வந்தவுடன் அவளை எப்போதும் விட அதிகமாக கவனித்தேன். என்ன, எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம் என்று கேட்டேன். நல்லதானே இருக்கு என்றாள் சுருதி. உன் காலேஜில் ரேகிங்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சா துரத்திடுவாங்க வீட்டுக்கு. காலேஜ் திறந்து 4 மாசம் மேலே ஆயிடுத்தே. அன்று இரவு எனக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலையில் சுதி காலேஜ் கிளம்பியவுடன் நானும் கிளம்பினேன். எதுவும் சுதிக்கு தெரியாது. அவள் ஏறுகிற ரயில் கம்பார்ட்மெண்டில் நானும் ஏறினேன். சுருதிக்கு தெரியாமல் 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் சுருதியை பார்த்தவுடன் உற்சாகமாக கையசைத்து சிரித்தார்கள். சுருதி அவர்கள் இருந்த பக்கம் நகர்ந்தாள். உனக்காகத்தான் இடம் போட்டிருக்கிறேன் என்றான் ஒருவன் இழித்தபடியே. இந்த சமயத்தில் சுருதி என்று நான் சத்தம் போட்டேன். சுருதி திரும்பி பார்த்தாள். என்னை பார்த்தவுடன் திகைப்பு அவளுக்கு. அப்பா, நீங்களா என்றாள். இங்கே என் பக்கத்தில் வந்து உட்காரு என்றேன். சுருதி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அவர்கள் எல்லோரும் யாரு என்று கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் என்றாள். சுருதி பேசாமல் என் பக்கத்தில் இருந்தாள். சுருதியை கிண்டல் செய்யும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். எல்லோரும் படிக்கிறவர்கள். கையில் சின்ன நோட் மாதிரி வைத்திருந்தார்கள். எல்லோர் கையிலும் செல்போன். வண்டி அடுத்த ஸ்டேஷனில் நின்றவுடன் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி வேற கம்பார்ட்மெண்ட் போய்விட்டார்கள். தினமும் இவர்களோடு தான் காலேஜ் போயிட்டு இருக்கிறாயா? ஆமாம். அவர்கள் தினமும் உன்னை கிண்டல் செய்கிறார்களாமே. இல்லையே. பத்மநாபன் சொல்றார் இல்லைங்கிறியே. என் வகுப்பில் படிக்கிறவங்க நாங்கள் தினமும் இந்த ட்ரெயினில் ஜாலியாக பேசிக்கிட்டு போவோம். ஏன், உன் கூட மற்ற கேர்ள்ஸ் வரமாட்டாங்களா? மல்லிகாவும் என் கூடத்தான் வருவாள். என் வகுப்புல கேர்ள்ஸ் கொஞ்சம் குறைச்சல். ஸ்ருதி, என்னை பொறுத்தவரை இதெல்லாம் தப்பு. கண்ணத்தில் அடிக்கிறது, தோளில் கையை போடுறது, நீங்கள்லாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதற்கெல்லாம் ஒரு லிமிட் வேண்டும். உங்கள் காலேஜில் வந்து பேசுகிறேன். கடகடவென்று ஸ்ருதி அழ ஆரம்பித்து விட்டாள். நீங்கள் காலேஜுக்கெல்லாம் வராதிங்கப்பா என்றாள். குரோம்பேட்டை ஸ்டேஷன் வந்தவுடன் நானும் ஸ்ருதியுடன் இறங்கினேன். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னையும் அவளையும் பார்த்தபடியே முன்னால் சென்று விட்டார்கள். எப்போ காலேஜ் முடியும்? தெரியாது. சில சமயம் நாளுக்கெல்லாம் முடியும். ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தால் 5 கூட ஆகும். சரி, கிளாஸ் போ என்று கூறியபடி காலேஜ் வாசல் வரை வந்தேன். பத்மநாபனுக்கு ஃபோன் செய்தேன். இன்று உங்களை பார்க்கவில்லையே என்றார். நான் ஸ்ருதியுடன் வந்தேன் என்றேன். எத்தனை நாள்தான் உங்களால் ஸ்ருதியுடன் வந்து கொண்டிருக்க முடியும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. இதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அன்று மாலை ஸ்ருதி வகுப்புகளை முடித்துவிட்டு காலேஜ் வாசலுக்கு வந்தாள் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுடன். கேட் அருகில் நான் இருப்பதை பார்த்தார்கள் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவர்களில் ஒருவன், ஸ்ருதி உன் அப்பா என்றான். ஸ்ருதி பயந்தபடியே என்கிட்டே வந்தாள். அவள் ஃப்ரெண்ட்ஸை சைகை செய்து கூப்பிட்டேன். அவர்கள் தயக்கத்துடன் வந்தார்கள். ஸ்ருதிக்கு திருமணம் ஆக போகிறது, நீங்கள் இப்படி ஒன்னா வருவதை பார்த்தால் தப்பாக எடுத்துக்கொண்டு விடுவார்கள் என்றேன். சரி அங்கிள், நாங்கள் இனிமேல் அப்படி வரமாட்டோம் என்றார்கள். பிரிந்து சென்றார்கள். நானும் ஸ்ருதியும் மின்சார வண்டிக்காக காத்திருந்தோம். ஏன்பா இப்படி பொய் சொல்றீங்க? அவங்க நல்லவங்கப்பா, சும்மா ஜாலியா பேசிட்டு வரோம். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஸ்ருதி. அடுத்த நாள் காலையில் நான் ஸ்ருதியுடன் மாம்பலத்தில் வண்டியில் ஏறினேன். அன்றும் பத்மநாபன் என் கண்ணில் படவில்லை. ஸ்ருதியின் நண்பர்களும் கண்ணில் படவில்லை. திரும்பவும் அவள் காலேஜ் விட்டு வரும்போது கேட் அருகில் நான் நின்றிருந்தேன். அவர்கள் நல்லவர்கள் என்றாள் ஸ்ருதி முழுமுழுத்தபடி. நான் பதில் எதுவும் பேசவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் நான் ஸ்ருதியுடன் வந்து கொண்டிருந்தேன். பத்மநாபனிடம் போனில் பேசினேன். நானும் உங்களை கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். ஸ்ருதிக்கு என்னை தெரியாமல் இருப்பது நல்லது என்றார். ஒரு வாரம் கழித்து ஸ்ருதி தனியாக காலேஜ் சென்றாள். தொடர்ந்து அவளுடன் செல்வது என்பதும் முடியாத காரியம் என்று எனக்கு தோன்றியது. மேலும் ஸ்ருதி மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. இனிமேல் அவர்கள் அவளுடன் வரமாட்டார்கள் என்று நினைத்தேன். 4-5 நாட்கள் கழித்து பத்மநாபனை விசாரித்தேன். நான் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். ஸ்ருதி மட்டும் அவர்களோடு வருவதில்லை, ஆனால் 4-5 பெண்கள் அந்த பசங்களுடன் அரட்டை அடித்து கொண்டுதான் போகிறார்கள் என்றார். எனக்கு கேட்க நிம்மதியாக இருந்தது. 2 நாட்கள் கழித்து பத்மநாபன் அவசரமாக போன் செய்தார். அந்த 4-5 பெண்களுடனும் ஸ்ருதியும் சேர்ந்து விட்டாள். இப்போது எல்லோரும் அரட்டை அடித்துக் கொண்டு வருகிறார்கள் என்றார். எனக்கு என்ன செய்வதென்பது புரியவில்லை. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.